அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 19 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இலங்கையின் வடக்கே கிளிநொச்சியில் 64 வயதுடைய பெண் ஒருவர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள். இலங்கை கடற்படைக்காக பெருமளவு நிலம் கையகப்படுத்தப்பட்டதால் காணிகளை இழந்த முஸ்லிம் குடும்பங்களே வில்பத்து சரணாலய பகுதியில் குடியேற்றப்படுவதாக கூறப்படுவதை இலங்கை பாதுகாப்பு அமைச்சகம் மறுத்திருப்பது குறித்து முஸ்லிம் தரப்பின் கருத்துக்கள்.
அவர்கள் பரம்பரையாக வாழ்ந்த மண்ணிலே அவர்கள் வாழ்வதற்கு இந்த இடமில்லை என்றால், அவர்கள் இருப்பது சென்ச்சுரி என்றால், அப்படி என்றால் நேவி இந்த காணியை எடுத்த காணி அங்கு இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த மக்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்றால் நான் அவ்வாறான ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன்.
நைஜீரியாவில் கடும்போக்கு இஸ்லாமியவாதிகள் என்று சந்தேகிக்கப்படுபவரால் கடத்திச் செல்லப்பட்டிருந்த 10 வயது யுவதிகளின் எண்ணிக்கை தொடர்பில் தொடர்ந்து குழப்பம் நிலவி வருவது குறித்த செய்திகள். நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
தென்கொரியாவில் கடந்த புதன்கிழமை மூழ்கிய கப்பலிலிருந்து சடலங்களை முழுமையாக மீட்டெடுக்கும் பணி நிறைவடைய 2 மாதங்கள் வரை ஆகும் என அந்நாட்டு அதிகாரிகள் கூறுகின்றனர். மிதக்கும் ராட்சத பளுதூக்கி இயந்திரங்கள் தற்போது அந்த கப்பலின் அருகே வந்து சேர்ந்திருக்கின்றன. ஆனால் கப்பலின் உள்ளே ஒருவர் கூட உயிருடன் இல்லை என்பதை உறுதி செய்யும் வரையில் கப்பலை நிமிர்த்த முயலப்போவதில்லை என அதிகாரிகள் கூறுகின்றனர். மூழ்கி தேடும் மீட்புக் குழுவினர் நூற்றுக்கணக்கானோர் ஆபத்தான சூழ்நிலைகளில் கவிழ்ந்த கப்பலுக்கு உள்ளே சென்று தேடி வருகின்றனர். சனிக்கிழமையன்று 3 உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டிருந்தன. மேலும் 250 பேருக்கும் அதிகமானோரின் நிலை குறித்து இன்னும் தெரிய வராமல் இருக்கிறது. இதனிடையே தேடுதல் முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என உறவினர்கள் சிலர் அதிகாரிகளுடன் ஆத்திரத்துடன் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர்.
காணாமல் போன விமானத்தை தேடும் பணிகள் முடிவுகள் தெரியக்கூடிய முக்கிய கட்டத்தை நெருங்கிவிட்டதாக மலேசிய போக்குவரத்து அமைச்சர் ஹிசாமுதீன் ஹுசைன் கூறியிருக்கிறார். விமானத்தின் கருப்பு பட்டியலிருந்து வந்த ஒலி சமிக்ஞைகள் என்று நம்பப்படுகின்ற சத்தங்கள் உணரப்பட்ட பகுதியின் 10 கிலோமீட்டர் சுற்றுப்பரப்புக்குள் கடலின் தரைப்பகுதியை ஆளில்லா நீர்மூழ்கி ஒன்று துளாவி அங்குள்ளவற்றை பதிவு செய்து வருகிறது. விமான தேடலின் இந்த கட்டம் இன்னும் ஒரு வார காலத்தில் முடிந்துவிடும் என்று ஆஸ்திரேலிய அதிகாரிகள் கூறுகின்றனர். விரைவில் ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுமாறு மலேசிய அமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்.
சர்வதேச அளவில் அறியப்பட்ட பிரபல பாகிஸ்தானிய ஊடகவியலாளரான ஹமீத் மீர் என்பவர் கராச்சியில் நடந்த ஒரு தாக்குதலில் காயமடைந்திருக்கிறார். ஹமீத் மீர் விமான நிலையத்திலிருந்து தனது அலுவலகத்துக்கு காரை ஓட்டி வந்தபோது ஆயுததாரிகள் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 3 குண்டுகள் அவர் மீது பாய்ந்திருக்கின்றன என்றாலும் உயிராபத்தான கட்டத்தில் அவர் இல்லை என போலீசார் கூறுகின்றனர். 2001 செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பின்னர் ஒசாமா பின் லாடனை முதன் முதலில் பேட்டி எடுத்தவர் ஹமீத் மீர்தான்.
சிரியாவில் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் மாவட்டங்களின் மீது நடந்திருக்கின்ற 2 தாக்குதல்களில் குறைந்தது 10 கொல்லப்பட்டுள்ளனர். கிழக்கு நகரான சல்மியாவிலும் மத்திய நகரான ஹோம்ஸிலும் 2 தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடந்திருப்பதாக சிரியாவின் மனிதுரிமை நிலவரங்களை கண்காணித்து வரும் குழுவினர் கூறுகின்றனர். அதிபர் பஷர் அசத்தின் அலாவி சமூக பிரிவினர் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பகுதிகளில் அரசப் படையினர் மீதும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல்களை நடத்துவதற்கு கிளர்ச்சி படையினர் தற்கொலை கார் குண்டு தாக்குதல்களை வழிமுறையாக கையாண்டு வருவதாக செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
மர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்லப்படுகின்ற மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் எனப்படும் மோசமான கிருமி தொற்று சுவாச பாதிப்பினால் சவுதி அரேபியாவில் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த கிருமி தொற்றினால் சவுதியில் உயிரிழந்திருப்பவர்களின் மொத்த எண்ணிக்கை 75 தாண்டியிருக்கிறது. தற்போது ஏற்பட்டிருக்கின்ற உயிரிழப்புகள் நாட்டின் 2வது பெரிய நகரமாகிய மேற்கில் இருக்கின்ற ஜெத்தாவில் நிகழ்ந்திருக்கின்றன. இதனால் அடர்ந்திருந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து இந்த கிருமி தற்போது பரவ ஆரம்பித்து விட்டதோ என்ற அச்சங்கள் தோன்றியிருக்கின்றன. மேர்ஸ் கிருமிக்கு எதிரான தடுப்பு ஊசி எதுவும் இதுவரை கண்டறியப்பட்டிருக்கவில்லை. ஒட்டகம் அல்லது வேறு ஒரு விலங்கினத்திடமிருந்து இந்த கிருமி மனிதர்களுக்கு பரவி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது.
கிழக்கு யுக்ரைனில் ரஷ்ய ஆதரவு செயற்பாட்டாளர்களால் அரச கட்டடங்கள் பிடித்து வைக்கப்பட்டிருப்பதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உதவுவதற்காக OSCE என்ற ஐரோப்பிய பாதுகாப்பு அமைப்பு அதன் துணைத் தலைவரை அனுப்பியிருப்பதாக கூறியிருக்கிறது. கடந்த வியாழனன்று ஜெனீவாவில் எட்டப்பட்ட உடன்பாட்டின்படி கைப்பற்றப்பட்டிருக்கின்ற கட்டடங்களிலிருந்து ஆட்கள் வெளியேற வேண்டும். இந்த உடன்பாட்டின் அமலாக்கலை OSCE அமைப்பு கண்காணிக்கிறது. யுக்ரைனின் இடைக்கால நிர்வாக தலைமை பதவி விலகினால் மட்டுமே தாம் கட்டடங்களை விட்டு வெளியேறுவதாக ஆயுததாரிகள் கூறுகின்றனர்.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே கிளிநொச்சியில் 64 வயதுடைய பெண் ஒருவர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பயங்கரவாதத்தை மீண்டும் உருவாக்க முயற்சிப்பவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் பெண்கள் பலர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் கிளிநொச்சியில் மேலும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 64 வயதுடைய பத்மாவதி என்ற மூதாட்டியே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனை காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோகன் அவர்கள் BBC உறுதிப்படுத்தியிருக்கின்றார். பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரே இந்த பெண்ணை கைது செய்திருக்கின்றார்கள். இவருடைய பெயரில் வவுனியாவில் காணி ஒன்று வாங்கப்பட்டிருக்கின்றது. LTTE-யினரை மீளுருவாக்கி அவருடைய எதிர்கால தேவைக்கு பயன்படுத்துவதற்காகவே இந்த காணி வாங்கப்பட்டிருக்கின்றது. இந்த காணியை விலைக்கு வாங்குவதற்கான பணம் LTTE-யினரை மீளுருவாக்க முயற்சிப்பவர்களினால் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காகவே இந்த பெண்ணை கைது செய்திருக்கின்றார். இந்த பெண் தற்போது வவுனியாவில் உள்ள பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் வடக்கே வில்பத்து சரணாலய பிரதேசத்தை ஆக்கிரமித்து முஸ்லீம் மக்கள் குடியேற்றப்பட்டுள்ளதாக கடும்போக்கு பௌத்த அமைப்புகள் குற்றச்சாட்டுக்களை வெளியிட்டு வருகின்ற நிலையில் அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முஸ்லீம் தலைவர்கள் நிராகரித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் கடற்படையை முகாம் அமைப்பதற்காக பெருமளவு நிலப்பிரதேசம் கையகப்படுத்தப்பட்டுள்ள காரணத்தினால் காணிகளை இழந்திருக்கும் முஸ்லீம் குடும்பங்களே வில்பத்து சரணாலய பகுதியில் குடியேறியிருப்பதாக வெளியாகியிருக்கும் ஊடக செய்திகளை மறுத்து இலங்கை பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை ஒன்றை இன்று வெளியிட்டிருக்கிறது. முள்ளிக்குளம் மற்றும் மரிச்சுக்கட்டு பிரதேசங்களில் கடற்படை தேவை காரணமாக ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே இடம்பெயர நேரிட்டதாகவும் அந்த குடும்பமும் இப்பொழுது சரணாலய பகுதிக்குள் குடியேறியுள்ள குடும்பங்களில் இல்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சும் கடற்படையும் கூட்டாக விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடம்பெயர்ந்த ஒரு குடும்பத்திற்கும் மாற்று காணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு படையினரை இந்த பிரச்சினைக்குள் இழுத்து போடாமல் சிவில் அதிகாரிகள் பிரச்சினையை தீர்த்துக் கொள்வார்கள் என்று நம்புவதாகவும் பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை குறித்து இந்த மீள்குடியேற்ற விவகாரங்களுடன் தொடர்புடையவராக பார்க்கப்படும் அமைச்சர் ரிஷாத் பதீதீனிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
வில்பத்து பகுதி வில்பத்து எல்லைக்குள்ளே எந்த ஒரு முஸ்லிம்களும் குடியேற்றப்படவில்லை என்பதை முதலிலே வேண்டும். ஆனால் மரிச்சுக்கட்டி கிராம சிவப்பிலே உள்ள முஸ்லிம் சமூகம் மீள்குடியேற்றத்திற்காக வந்த பொழுது அவர்களுடைய 300 ஏக்கர் காணி முள்ளிக்குளத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற நேவி முகாமுக்குள் உள்வாங்கப்பட்டிருப்பதனால் அந்த மக்கள் தங்களுடைய வாகன காணிக்கு முன்னால் 50 மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற தங்களுடைய மயான பூமியிலே
இப்பொழுது பாதுகாப்பு தரப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இந்த பிரதேசத்தில் மீளக்குடியேறி இருக்கின்ற மக்களில் இவருடைய காணியும் நேவியினால் கடற்படையினால் உள்வாங்கப்படவில்லை, அங்கு மீளக்குடியேறி இருக்கின்ற எந்த குடும்பங்களும் இந்த காணிகளுக்கு உரியவை அல்ல என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறதே.
நானும் அந்த அறிக்கையை பார்வையிட்டேன். நேவி அதாவது 700 ஏக்கர் காணியை சட்டபூர்வமாக பாதுகாப்பு தேவைக்காக நேவிக்கை மாதத்திற்காக முள்ளிக்குளத்திலே கெட்டிருக்கிறார்கள். அண்மையில் அதாவது 4 வருடங்களுக்கு முன்னர் தான் இந்த முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகாம் ஏற்கனவே இருந்த முகாம் அல்ல. இந்த 700 ஏக்கரில் 400 ஏக்கர் தமிழ் மக்களுடைய முள்ளிக்குள மக்களுடைய காணியும் மரச்சுக்கட்டியைச் சேர்ந்த 300 ஏக்கர் காணியும் இருக்கின்றது. இந்த 700 ஏக்கரில் தற்பொழுது அவர்கள் சட்ட ரீதியாக சுவீகரித்து பாதுகாப்பு காரணத்துக்காக எடுத்திருக்கிறார்கள். இந்த மக்கள் அந்த காணியை திருப்பி கேட்கவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு மாற்றமாக வேறு காணியாவது தாருங்கள் என்றுதான் கேட்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த செய்தியை திரியப்படுத்தி 300,000 மக்களுடைய முஸ்லிம்களுடைய காணியை நீர் எடுத்திருப்பதாக அந்த ஊடகம் அவ்வாறு திரிபடுத்திச் சென்றதனால் அதற்கு பதிலளிக்க வேண்டிய தேவைப்பாடு நேரிக்கு வந்ததனால் அவர்கள் அது பொய்யானது, ஏதோ முஸ்லிம்கள் ஒரு காணியை நாங்கள் அபகரிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவர்கள் சொன்னாலும் சில பிள்ளைகள் இருக்கின்றது. இது சம்பந்தமாக இந்த 73 குடும்பமும் நாளை அவர்களுக்கு பொறுப்பான போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யிருக்கிறார். தங்களுடைய காணி ஆவணங்களோடு சென்று
இங்கு மீளக்குடியேறி இருக்கின்ற 73 குடும்பங்களும் நிச்சயமாக அந்த நேவியின் கடற்படையின் கையகப்படுத்தப்பட்ட அந்த காணி பகுதிக்குள் உள்ளடங்குகின்ற குடும்பங்கள் தான் என்பது உங்களுடைய நிலைப்பாடு அப்படித்தானே?
அப்படி ஏனென்றால் அவர்கள் அந்த கிராம சேவர் பிரிவிலே அவர்களுடைய வாக்காளர்களாகவே பல தசாப்தங்களாக பெயர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடந்த ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பேரவைத் தேர்தலில் அவர்கள் வாக்களித்ததாக அந்த கிராம வாக்காளர்களாக இருந்து அவர்கள் பரம்பரையாக வாழ்ந்த மண்ணிலே அவர்கள் வாழ்வதற்கு இந்த இடமில்லை என்றால் அவர்கள் இருப்பது சென்ச்சுரி என்றால் அப்படி என்றால் மேபி இந்த காணியை எடுத்த காணி அங்கு இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த மக்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்றால் அவ்வாறான ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். எனவே அந்த காணிகளை திருப்பி பாதுகாப்பு காரணங்களுக்காக கொடுக்க முடியாவிட்டால் அதுக்கு மாற்று காணிகளை கொடுத்து குறியமர்த்து வந்து பாதுகாப்பு படையும் அரசு அதிகாரிகள் அசமந்த போக்கும் தான் இவர்களுடைய இந்த பிரச்சனை இவ்வளவு விஸ்வரூபம் எடுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றனர்.
மக்களுடைய காணிகளை பாதுகாப்பு தேவைகளுக்காக கையகப்படுத்த முன்னதாக அந்த மக்களுக்கு மாற்று காணிகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் ஏன் இந்த அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தவில்லை?
இது சம்பந்தமாக நம்ம அரசாங்க ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு பிரதேச செயலாளருக்கு வேண்டுகோள்களை கடந்த காலங்களில் விட்டிருக்கிறேன். எனவே அதுக்கு தேவையான காணிகளை கூட அடையாளப்படுத்தி அந்த காணிகளை விடுவித்து அதாவது கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நான் செய்து கொடுத்த பிறகு பிரதேச செயலாளர்கள் அவர்களுக்கான மாற்று காணியை காட்டி கொடுத்து அதிலே குடியிருக்கிறது என்று சொன்ன பிறகு இராணுவத்தினர் சென்று அந்த காணிகளை குடியேறாமல் தடுத்திருக்கார். இது சம்பந்தமாக நான் இராணுவ தளபதியோடு நான் 2 தினங்களுக்கு முன்னர் பேசினேன். எதிர்காலத்தில் இது சம்பந்தமாக பாதுகாப்பு அமைச்சரின் செயலாளரோடு பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஜனாதிபதி மக்களுக்கான மாற்றுக்காக பெற்றுக் கொடுப்பதற்கு நான் ஏற்பாடுகளை செய்வேன்.
அமைச்சர் ரிஷாத் பதீதீன், இலங்கையில் இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லாத பிரச்சனை என்பது அதிகரித்து வருவதாக இலங்கையின் மத்திய வங்கியே கவலை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையில் இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருப்பதாக கூறியுள்ள இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையொன்று இந்த வேலைவாய்ப்பில்லாத பிரச்சனையானது மிகவும் பாரதூரமானது என்று தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக 5 முதல் 9 வரை படித்தவர்கள் மற்றும் கல்வி பொதுத்தராதரம் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரை மாத்திரம் படித்துள்ள இளைஞர் யுவதிகளே தொழில் வாய்ப்புகளின்றி அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக நாட்டின் தொழில் வர்த்தக சந்தைக்கு ஏற்ற வகையில் தற்போதைய உயர்கல்வியை மாற்றியமைக்க வேண்டும் என்று மத்திய வங்கி சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இந்த வேலையில்லா திண்டாட்டம் குறித்து யாழ் பல்கலைக்கழக சமூகவியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளராகிய ராஜேஸ்வரன் ராஜேஷ் கண்ணன் அவர்களிடம் கேட்டேன்.
எல்லோருமே படிக்கின்றார்கள், பட்டதாரிகளாக வெளியேறுகின்றார்கள். இவர்கள் எல்லோரும் பொருத்தமான வேலைகளை பெறுகின்றார்களா என்பது ஒரு கேள்வி இருக்கின்றது. இன்னொன்று, அவர்கள் கீழ் உழைப்பாளர்களாக சில சமயங்களிலே இருக்கின்றார்கள். தான் பெற்றுக்கொண்ட கல்விக்கு ஏற்ற வகையில் ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். தன்னுடைய கல்வித்துறையை பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். துறைகளிலே மாறி உத்தியோக வாய்ப்பை பெற்று அதனாலே அவஸ்தைப்பட்டு கொண்டு தொழில நாட்டம் குறைந்தவர்கள் இருக்கின்றார்கள். இதற்கு மேலாக வேலையேற்றப்பட்டதாரிகள் சங்கத்திலே தங்களை பதிவு செய்து போட்டு வேலைக்காக அலைகின்றவர்கள் இப்படி இருக்கின்ற ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள். இது பதவிகள் பட்டங்களை எதிர்பார்த்து கல்வியை தொடர்பவர்களுடைய நிலை. இன்னொரு நிலை இருக்கின்றது, இந்த இளைஞர்களுக்குள்ள உயர்தர வகுப்புகளோடு மற்றது காப்போது சாதாரண வகுப்புகளோடு தங்களுடைய கல்வியை முடித்து கொண்டவர்கள் நாங்கள் ட்ராப் அவுட்ஸ் என்று சொல்ல பாவிக்கிறோம். 5ஆம் வகுப்பில் கல்வியை நிறுத்தி கொண்டவனும் ட்ராப் அவுட்ஸ் தான். ஓஎல் சித்தியை பெற்று ஏஎல் சித்தியை பெற்று கல்விக்குள்ளேயும் இல்லாமல் தொழில் வாய்ப்புக்குள்ளேயும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு பிரிவினர் எங்களுடைய சமூகத்தில் மிக அதிகளவானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனை பூதகாரமான பிரச்சனையாக நாங்கள் எங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்களிலே பார்க்கப்பட வேண்டியது.
இப்ப நீங்க குறிப்பிட்ட இந்த பூதாகரமான பிரச்சனைக்கு வந்து அரசாங்கம் எந்த வகையில தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கேன்னு நீங்க பாக்குறீங்க?
அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே பல்வேறு திட்டங்கள் கொள்கை ரீதியாக எங்களுடைய பிரதேசங்களிலே முன்னெடுக்கப்படுகின்றன. அது அண்மை காலத்திலே மிகுந்த செல்வாக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு செயன்முறையாக இந்த நைட்டா என்று சொல்லப்படுகின்ற செயன்முறை கல்வியிலே ஒரு மட்டத்தோடு நின்றுவிட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக பல்வேறு பட்ட பயிற்சிகளை வழங்கி கொண்டு வருகின்றனர். ஆனால் இந்த பயிற்சிகள் மூலமாக ஒரு நிரந்தரமான தொழில் வாய்ப்பை இந்த இளைஞர்கள் பெற்றுக் கொள்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மறுவளமாக இந்த செயற்திட்டங்களுக்கு பின்னாலே இருக்கின்றது.
வடகிழக்கு பகுதியில் மோசமான ஒரு யுத்தம் நடைபெற்று அங்குள்ள கட்டமைப்புகள் அத்தனையுமே சீர்குலைந்திருந்தது. இந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்குறதுல அரசாங்கம் கூடிய கவனம் எடுத்து செயற்படுவதாக சொல்லப்படுகிறது. இதே மாதிரி இந்த உட்கட்டமைப்புகளுக்கு உள்ளாக இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு விடயம் தொடர்பாக அரசாங்கம் போதிய அளவில் கவனம் செலுத்துது என்று நீங்க நினைக்கிறீங்களா?
இந்த அபிவிருத்தி திட்டங்களில் இளைஞர்கள் அந்தந்த பிரதேசத்திலே இருந்து அந்த வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் வெளி நிறுவன நிறுவனங்கள் வந்து ஒப்பந்தக்காரர்களாக இருந்து இந்த வேலைகளை செய்கின்ற சமயத்திலே இளைஞர்கள் இந்த பிரதேசத்திலே இருந்து தெரிவு செய்யப்பட்டு இந்த வேலைகளிலே ஈடுபடுத்தப்படுகின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த பட்டதாரிகளுக்கு மிக குறைந்த ஒரு வேதனத்தோடு அவர்களை பெரிய ஒரு பட்டாளமாக உள்வாங்கி வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் இப்போது அரசாங்க பெண்களிலே வேலை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் துறை சார்ந்த வேலைகளை செய்வதில் உள்ள அதிருப்தி நிலையிலே இருக்கிறார்கள். அதே சமயத்திலே குறைந்த ஊதியத்திலே வேலை செய்கின்ற ஆட்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலே மூன்றாவது தரப்பு பிரச்சனை இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் ஊழலோடு தங்களுடைய வேலைகளை பெற்றுக் கொள்ள நினைப்பவர்களுடைய வேலைகளை இந்த பட்டதாரிகள் தங்களுடைய கல்வி தரத்தினாலும் தங்களுடைய கல்வி அனுபவங்களினாலும் சில வேலைகளிலே அந்த கீழுழைப்பு வேலைகளில் பட்டதாரிகள் ஈடுபடுகின்ற சமயத்தில் அந்த வேலை யாருக்குரியதோ அவர்கள் அந்த வேலையை பெற்றுக் கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. தங்களுடைய வாழ்நாளத்திலே பிரச்சனைகளை அனுபவிக்கின்ற சில பட்டதாரிகள் தங்களுடைய பட்டத்தை பொருட்படுத்தவில்லை, இப்படியான வேலைகளுக்குள்ளே போகின்றார்கள். எனவே உட்கட்டுமான வளர்ச்சி என்றாலும் சரி, அதாவது அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது திட்டமிட்டே செய்யப்படுகின்ற அரசாங்க நியமனங்களிலாக இருந்தாலும் சரி, முழுவதான அதற்குரிய வேலை படை சரியாக உள்வாங்கப்படுகின்றதா என்பது விரிவாக ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம்
என்றார் யாழ் பல்கலைக்கழக சமூகவியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ராஜேஸ்வரன் ராஜேஷ் கண்ணன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய செய்தி ஒன்று. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலில் 2011 கண்டுபிடிக்கப்பட்ட பல லட்சம் கோடிகள் பெறுமானம் உள்ளதாக கருதப்படும் தங்க புதையலின் பாதுகாப்பு தற்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குரியதாக மாறியிருப்பதாக, இந்த புதையலின் மதிப்புகள் குறித்து விசாரணை செய்ய இந்திய உச்சநீதிமன்றம் நியமித்த குழு அச்சம் வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
கேரள மாநில திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலின் சொத்து மதிப்புகள் குறித்து விசாரணை செய்ய இந்திய உச்சநீதிமன்றம் நியமித்த முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் கோபால் சுப்பிரமணியம் தலைமையிலான குழு தனது விசாரணையை முடித்து அந்த 577 பக்க அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. அந்த கோவில் கணக்குகளை தணிக்கை செய்ய முன்னாள் கணக்கு தணிக்கை அதிகாரி வினோத் ராய் தலைமையிலான குழு நியமிக்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கோரப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இந்த கோவிலில் நடந்து வரும் நிர்வாக முறைகேடுகள் தொடர்பில் வேதனையை வெளிப்படுத்தியுள்ள முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் கோபால் சுப்பிரமணியம் அந்த கோவிலின் தினசரி செயற்பாடுகளில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தற்போதைய கோவில் அறங்காவலரும் அவரது குடும்பத்தினரும் தலையிடுவதிலிருந்து தடை விதிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் சரியாக பராமரிக்கப்படுவதற்காகவும் பூஜைகளும் உபகரணங்களும் ஒழுங்கு முறையில் நடைபெறவும் அந்த கோவிலின் தெய்வத்திற்காகவும் பக்தர்களுக்காகவும் அந்த கோவிலின் நிர்வாகத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலில் உள்ள ரகசிய அறைகளில் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் உள்ளிட்ட பொக்கிஷங்கள் இருப்பது கடந்த 2011 கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த பொக்கிஷங்களை மதிப்பிடவும் அது தொடர்பிலான விசாரணையை மேற்கொள்ளவும் உச்சநீதிமன்றம் முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் கோபால் சுப்பிரமணியம் தலைமையிலான குழுவை நியமித்தது. அந்த குழு அங்கு பயணித்து தங்கி விசாரணை செய்த பின் அது தொடர்பில் சமர்ப்பித்த அறிக்கையில் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவிலில் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள பொக்கிஷங்கள் இருப்பதாக கருதப்படும் ரகசிய பி அறையை திறக்க மன்னர் குடும்பத்தினர் அனுமதி வழங்கவில்லை என்றாலும் அந்த ரகசிய பி அறை இதற்கு முன்னர் பல முறை திறக்கப்பட்டதற்கு நேரில் கண்ட சாட்சியங்கள் இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறையில் இருக்கும் கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை தங்களுக்கு சொந்தமான சொத்துக்களாக கூறி மன்னர் குடும்பத்தினர் அவற்றை விற்பதாக சந்தேகிப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் கோவிலுக்குள் தங்க முலாம் பூசும் கருவி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரகசிய அறையில் இருந்து தங்க நகைகளை கடத்தி அதற்கு பதிலாக போலி நகைகளை தங்க முலாம் பூசி ரகசிய அறையில் வைத்திருக்கலாம் என்ற சந்தேகமும் இதனால் எழுந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சங்கீதா ராஜன். அடுத்து பன்னாட்டு கண்ணோட்டம். நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு தங்கி படிக்கும் பள்ளியிலிருந்து கடந்த திங்கட்கிழமை கடும்போக்கு இஸ்லாமியவாதிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்களால் கடத்தி செல்லப்பட்டிருந்த 13 வயது யுவதிகளின் எண்ணிக்கை தொடர்பில் தொடர்ந்து குழப்பம் நிலவி வருகிறது. இது பற்றிய மேலதிக பிபிசி தகவல்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
நைஜீரியாவின் போர்னோ மாநிலத்தில் தொலைதூரத்தில் இருக்கின்ற சிபோக் என்ற ஊரில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்தில் திங்கட்கிழமை இரவு துப்பாக்கிதாரிகள் அதிரடியாக நுழைந்து அங்கிருந்த உணவுப் பொருட்களை திருடிக்கொண்டு அங்கு தங்கிப்படுத்தி வந்த மாணவிகளை லாரிகளில் அள்ளி போட்டுக் கொண்டு சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. யுவதிகளை கடத்திச் சென்ற பயங்கரவாதிகள் என நம்பப்படுவோர் பதுங்கியிருந்த இடத்தை துருப்பினர் சுற்று வளைத்து விட்டதால் கடத்தப்பட்ட மாணவிகளில் பெரும்பான்மையானவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் என கடந்த புதன்கிழமை நைஜீரிய இராணுவம் கூறியிருந்தது. ஆனால் தனது முந்தைய அறிவிப்பை வாபஸ் பெறுவதாக தற்போது இராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. கடத்தப்பட்டிருந்த மாணவிகளில் மொத்தம் 44 பேர்தான் தப்பித்து வெளியேறியிருக்கிறார்களே தவிர வேறு 85 பேரின் கதி பற்றி இன்னும் தெரியவராமலேயே இருக்கிறது என போர்னோ மாகாண கல்வித்துறை இப்போது தெரிவித்திருக்கிறது. ஆனால் கடத்தப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் சிலரோ 150 முதல் 200 பேர் வரையானோரின் கதி பற்றி இன்னும் தெரியவராமல் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். மாணவிகளின் பெற்றோர் சிலர் தமது பிள்ளைகள் பிடித்து வைக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படும் சாம்பீசா காடுகளுக்குள் கடந்த வியாழனன்று சென்று தேடவும் செய்திருந்தனர். அது ஆபத்தான இடமாக இருந்ததால் இருட்ட ஆரம்பித்தவுடன் தேடச் சென்றவர்கள் பலர் திரும்பிவிட்டதாக தேடப்போன தந்தை ஒருவர் பிபிசியிடம் கூறியிருந்தார். போக்கோ ஹராம் ஆயுததாரிகளின் முகாம்களாக இருக்கக்கூடிய இடங்களைத்தான் கண்டதாகவும் அதன் அருகே கார்களும் மோட்டார் சைக்கிள்களும் ஆழ்துளை கிணறுகளும் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் காட்டில் தான் சந்தித்தவர்கள் மாணவிகள் கடத்தப்பட்டது பற்றி தமக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறியதாக அந்த தந்தை குறிப்பிட்டார். இதனிடையே கடத்தப்பட்ட மாணவிகளுடைய பள்ளிக்கூட தலைமையாசிரியை பிபிசியிடம் தகவல் தருகையில், கடத்தப்பட்ட வேளையில் வாகனத்திலிருந்து குதித்தும் கடத்தலாளிகள் சமைத்து கொண்டிருந்த நேரத்திலும் அவர்கள் தொழுகைக்கு சென்றிருந்த நேரத்திலும் மாணவிகள் சிலர் தப்பித்து வந்திருக்கிறார்கள் என்றும் கடத்தல்காரர்கள் தம்மை துன்புறுத்தவில்லை என்று அவர்கள் கூறியதாகவும் தெரிவித்திருக்கிறார். சிக்குண்ட மாணவிகளை காப்பாற்ற அரசாங்கம் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டுமென அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த மாணவிகளை கடத்தியதாக கருதப்படும் போக்கோ ஹராம் கடும்போக்கு இஸ்லாமியவாத ஆயுதக் குழுவினர் இந்த வருடத்தில் மட்டுமே 100+ சிவிலியன்களை கழுத்தை அறுத்து கொண்டிருக்கின்றனர். போக்கோ ஹராம் என்றால் மேற்குலக கல்வி இஸ்லாத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று பொருள்படும். கல்வி நிறுவனங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதென்பதை இவர்கள் அவ்வப்போது மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள்.
செய்திகளை தந்தவர் சாதாத். அடுத்து, சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக்கில் நடக்கும் உடல் உறுப்புகளை விற்கும் சட்டவிரோத வர்த்தகம் பற்றி பிபிசியின் பெலாஷா வழங்கும் பெட்டகத்தை தமிழில் தருகிறார் சாதாத்.
மிலனுக்கு
6 வயதாகிறது. மற்ற பிள்ளைகளைப் போலத்தான் அவரும் பேசுகிறார். ஆனால் 3 வயதாக இருக்கும்போது அவருக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது. சிகிச்சைக்கு பிறகு அவர் சில காலம் ஆரோக்கியமாக இருந்தாலும் 2.5 ஆண்டுக்கு பின்னால் அவர் தனக்கு உடம்பு சரியில்லை என்று தன் அம்மாவிடம் முறையிட்டார்.
One day he just came up and he said, "Oh, I don't feel good." I said, "What do you mean you don't feel good?" And he said, "I don't feel good."
ஒரு நாள் அவன் என்னிடம் வந்து, "நான் சரியில்லை, எனக்கு ஏதோ செய்கிறது" என்று சொன்னான். "என்ன செய்கிறது உனக்கு?" என்று கேட்டபொழுது, "மறுபடியும் எனக்கு லிம்போமா வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன்" என்று அவன் பாவம் என்னிடம் சொன்னான்.
தற்போது மிலனுக்கு எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை தேவைப்படுகிறது. பிரிட்டனில் உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடிய ஆசியர்கள் மிகவும் குறைவு. உடல் உறுப்பு தானத்துக்கான தேவை என்பது பிரிட்டனின் பொதுவான ஜனத்தொகையில் இருப்பதை காட்டிலும் ஆசிய பூர்வீக சமூகத்தில் அது 3-4 மடங்கு அதிகமாக இருக்கிறது. இந்த அதீத தேவையை பயன்படுத்தி கொண்டு சிலர் பணம் சம்பாதிக்க பார்க்கிறார்கள்.
கிட்னியை விற்பதால் கிடைக்கக்கூடிய பணம் ஓரளவுக்காவது என கஷ்டங்களுக்கு முடிவு கட்டும். என் பிள்ளைகளை என்னால் படிக்க வைக்க முடியும்.
இந்தியர் தனது சிறுநீரகத்தை பணத்துக்கு விற்க முயல்கிறார். ஆனால் அதற்காக இவர் ஃபேஸ்புக்கில் விளம்பரம் செய்திருக்கிறார் என்பதுதான் இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்.
I only need 7 lakhs. That's it. I don't need much more than this thing. For my kids sake and some...
எனக்கு தேவை 7 லட்சம் ரூபாய் தான். அதற்கு மேல் அதிகமாக நான் ஆசைப்படவில்லை. என் பிள்ளைகளோட எதிர்காலத்திற்கும் எனக்கு இருக்கின்ற சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை.
ஃபேஸ்புக்கில் செய்திருக்கின்ற விளம்பரம் மூலம் தனது சிறுநீரகத்தை விற்க முடியுமா முடியாதா என்று கூட தனக்கு தெரியவில்லை என்றாலும் தான் முயன்று பார்க்கப் போவதாக அவர் கூறினார். அவர் மட்டுமல்ல, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் வேறு பலரும் ஃபேஸ்புக் வழியாக தமது உடல் உறுப்புகளை விற்க முயல்கிறார்கள். இந்தியாவில் மனித உறுப்புகளை விற்பதோ வாங்குவதோ சட்டவிரோதமான செயல். ஐக்கிய ராஜ்யத்திலோ உடல் உறுப்பை விற்க முயல்வதே கிரிமினல் குற்றமாகும். பணம் கைமாறி இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. வாங்க நினைக்கும் இடத்திலும் விற்க நினைக்கும் இடத்திலும் சட்டங்கள் இப்படி தடுத்தாலும் ஃபேஸ்புக்கில் எவ்வாறு இப்படியான விளம்பரங்கள் வருகின்றன? தவறான விஷயங்களை யாரேனும் ஃபேஸ்புக்கில் போட்டால் அதனை ஃபேஸ்புக் நீக்கிவிடும் என்பதுதான் விதி என்றும், தவறான விஷயங்களை கண்டால் அது பற்றி முறையிடச் சொல்லி மக்களை தாங்கள் ஊக்குவிப்பதாகவும் ஃபேஸ்புக் கூறுகின்றது. முறைப்பாடு வருகிற பட்சத்தில் அந்த விஷயத்தை சமூக வலைத்தளத்திலிருந்து நீக்குவதற்கு தாம் நடவடிக்கை எடுப்போம் என்றும் அது தெரிவிக்கிறது. உடல் உறுப்பு விற்பனை சம்பந்தமான விஷயங்களை உலக சுகாதார கழகம் கண்காணித்து வருகிறது. வேறு வழியே இல்லாமல் உடல் உறுப்பை விற்றாவது சட்டென சுலபமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலையில் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் நிறைய பேர் இருப்பதும், உடல் உறுப்பு தானம் தர ஆட்கள் இல்லாமல் பணத்துக்காவது அதை வாங்க வேண்டும் என்ற நிலையில் மேற்குலகில் சில ஆசியர்கள் இருப்பதும் இப்படியான வர்த்தகம் நடக்க காரணம் என உலக சுகாதார கழகத்தின் லியூக் நோயல் கூறுகிறார். பிரிட்டனில் உடல் உறுப்புக்காக காத்திருக்கும் பட்டியலில் இருக்கின்ற ஆசியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க, உடல் உறுப்பை விலை கொடுத்து வாங்கும் வேளையில் உறுப்பு தேவைப்படும் நபரின் குடும்பத்தார் இறங்கவே செய்கிறார்கள் என்று ஹர்பிரீத் கூறுகின்றார்.
You choose between life and death. Which one would you go for? When you get to that stage and you're so desperate, you will try your hand at anything.
வாழ்வா சாவா என்கிற நிலை வரும்பொழுது நீங்கள் என்னதான் செய்வீர்கள்? எந்த வழியை தேர்ந்தெடுப்பீர்கள்? வேறு வழியே இல்லை என்கின்ற ஒரு நிலைமை வரும்பொழுது எந்த வழி கிடைத்தாலும் அதை நீங்கள் முயன்று பார்க்கத்தான் செய்வீர்கள். அதுபோலத்தான் இதுவும்.
பெல்ஷா பெட்டகத்தை கேட்டீர்கள். அடுத்து நேயர் நேரம். தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் சாதாத்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கூட நம்முடன் இருக்கிறார் சதாத். சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சதாத்.
இலங்கை போரில் மனித உரிமை மீறல்களை இழைத்த இராணுவத்தினரின் படங்களை பிரித்தானிய தமிழர் ஒன்றியம் என்ற அமைப்பு பிரசுரித்தது பற்றிய செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதியிருக்கும் நேயர் சேலம் ஜெயக்குமார், தவறு இழைத்த இராணுவ குற்றவாளிகளை உலகம் அறிந்து கொள்ளட்டும், வரவேற்கிறேன் என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் மற்றொரு நேயர் மகா நடராசா, புலி பயங்கரவாதிகள் பொதுமக்களை கொன்று குவித்தால் அது விடுதலை போராட்டம், இலங்கை இராணுவம் கொன்று குவித்தால் அது போர்க்குற்றம், பிரித்தானிய தமிழ் ஒன்றியத்தின் தர்க்கம் புரியாத ஒன்றாக உள்ளது என்கிறார்.
மதம் குறித்த ஆய்வு பற்றி இணையதளத்தில் நாம் பிரசுரித்திருந்த செய்தி குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதியிருக்கும் தூத்துக்குடி நேயர் ஆர் எஸ் ராயன், மதம் மனிதனை மனிதனாக்குவதை விட மிருகமாக்குகிறது. நாத்திகர்களை விட ஆத்திகர்களே அதிகம் சண்டை போடுகிறார்கள். எனவே உலகில் நாத்திகமே சிறந்தது. அன்பு, அமைதி, பகுத்தறிவை பயன்படுத்துதல் போன்றவையே மனிதகுல மகிழ்ச்சியாக வாழ வழி என்று இவர் எழுதியிருக்கிறார்.
மீனவர் பிரச்சனையில் ஜெயலலிதா அரசை தாக்கி சோனியா காந்தி பேசியது குறித்து பெரிய வளையம் நேயர் கி ரவிச்சந்திரன் எழுதும் மின்னஞ்சலில், மீனவர் பிரச்சனை தீராததற்கு காரணமே சோனியாதான், ஆனால் தான் செய்தவற்றை எல்லாமே அதிமுக மீது சுமத்துவது வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது என்கிறார்.
இலங்கை இராணுவம் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் உருவாக்க முயன்ற மூவரை சுட்டுக் கொன்றது என்று செய்தி குறித்து எழுதியிருக்கின்ற வி டி ரவிச்சந்திரன், இது இலங்கை இராணுவம் தமிழர் பகுதியில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மூன்று முன்னாள் புலிகளை தேடுதல் வேட்டை என்ற பெயரில் காட்டுக்குள் விரட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது உலகுக்கு இலங்கை அரசு நடத்திய நாடகம் என்று இவர் எழுதியிருக்கிறார். நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரிகளுக்கு ஒரு இடம் கூட கொடுக்காமல் அதிமுக 40 தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிட முடிவு செய்திருப்பது பற்றி எழுதும் வேலூர் ஜே டி மூர்த்தி, அதிமுகவுக்கு இப்போது இந்த முடிவு இனியவை 40 தோன்றும், ஆனால் இது உண்மையில் இன்னா 40 அல்லது இனியவை 40 என்பது தமிழக வாக்காளர்களின் கையில் தான் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்.
டெல்லி மாணவி பாலியல் வல்லுறவு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை குறித்த செய்தி பற்றி எழுதும் தஞ்சை செந்தலை நேயர் என் எஸ் பாலமுரளி, ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மரண தண்டனையை குறைக்க போராடியவர்கள் இந்த வழக்கில் மௌனம் சாதிப்பது ஏன்? வரும் தேர்தலில் பெண்களின் வாக்குகளை தவறவிட மனமில்லை என்பதையே இது காட்டுகிறது. மரண தண்டனையை அனைத்து வழக்குகளிலும் எதிர்க்கும் ஒரு பொதுவான மனநிலை நமது அரசியல்வாதிகளிடம் இல்லை என்கிறார்.
இதே மரண தண்டனை ஒழிப்பு செய்தி பற்றி எழுதியிருக்கின்ற ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், காலம் தாழ்த்திய நீதி அநீதிக்கு சமம் என்பார்கள். பாரபட்சமின்றி விரைவில் நீதி வழங்க வேண்டும். தீவிரவாதம் வளர்வதற்கான காரணங்களை கண்டு தீர்க்க வேண்டியது முக்கியம் என்ற அதே வேளையில் மரண தண்டனை மனிதகுலத்துக்கு எதிரானதுதான் என்று இவர் எழுதியிருக்கிறார்.
தமிழ்நாட்டில் பெருந்துறையில் சாய தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி மரணமடைந்த செய்தி குறித்து எழுதும் புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், இது வேதனையான செய்தி, இதை தடுக்க கடுமையான சட்டம் தேவை, அதோடு ஆலைகளை நடத்தும் முதலாளிகளும் மக்கள் உயிரை மதித்து ஆலைகளை நிர்வகிக்க வேண்டும், ஓட்டை சட்டங்களால் நிர்வாகமே தப்பித்துக் கொள்கிறது என்கிறார். குஜராத் பொருளாதார வளர்ச்சி குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், இந்த பிரச்சனையில் குஜராத் வளர்ச்சிக்கு மோடி காரணம் அல்ல என்று கூறுபவர்கள் யானையை பார்த்த குருடர்களை போன்றவர்கள், தன்னைத்தானே தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிபவர்களின் கருத்து இது என்பது எனது கருத்து என்கிறார்.
இந்திய ராணுவம் இலங்கை போரில் ஆற்றியதாக கூறப்படும் பங்கு பற்றிய விசாரணை கோரி இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த ராம் சங்கர் என்ற வழக்கறிஞரிடம் நாம் கண்ட பேற்றி பற்றி எழுதும் கனடாநாயர் சரோவர்ணன், தனி மனிதனின் விருப்பு வெறுப்புக்கு ஏற்றாற்போல ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் கையாளாமல் மக்களின் நலம் கருதி பிபிசி ஊடக சுதந்திரத்தையும் அரசியல் போக்குகளையும் தீர்மானிக்கும் வகையில் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்பது வரவேற்கக்கூடிய விடயமாகும் என்று அவர் எழுதியிருக்கிறார்.
நேரமாகிவிட்டது சாதாத். இத்துடன் இன்றைய நேயர்நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர்நேரம் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.